ஒரு கேள்வி கேட்டிருந்தனர். அயோத்தியில் ராமர் கோயில் இந்த இடத்தில் தான் இருந்தது என்பது வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்டுள்ளதா? அது ஏன் இந்த இடத்தில் தான் இருக்கிறதுன்னு நாம் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும்? அயோத்தி ராமன் பிறந்த இடம், அதில் இத்தனை டிகிரியில் ராமன் பிறந்தார் அப்படின்னு ஒன்னும் ராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதா தெரியலையே, பின் ஏன் கூற வேண்டும்? இதுதான் கேள்வி. கேள்விக்கு இரண்டு விதங்களில் பதில் பார்ப்போம். இங்கு ராமன் பிறக்கவில்லை என்று சொல்லுவதற்கு எந்த சாட்சியும் கிடையாது. இங்கில்லை என்று நிரூபணமாகும் வரை இங்குள்ளார் அப்படின்னு தாராளமாக சொல்லிக்கொள்ளலாம். இப்ப இதுக்கு ஒரு மாற்று கேள்வி வரும். இங்குள்ளார் என்று நிரூபணமாகும் வரை இங்கில்லைன்னு நான் சொன்னால் என்ன? இதென திருப்பி கேட்க முடியும்? அப்படி சொல்ல முடியாதுங்கிறதுக்கு சாட்சிகள் உள்ளன. ராமாயணத்தில் சரயு நதியின் தெற்கு கரையில் அயோத்தி, அதில் அஸ்வமேத யாகம் நடத்தின இடம், தசரதன் புத்திரகாமேட்டி எங்கு பண்ணார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. எந்த திசையில் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடிக்கு அயோத்தியில் ராமன் அவதரித்தார், அரண்மனையில் பிறந்தார் என்றுதான் உள்ளது. இப்ப முதல்ல கௌசல்யனுடைய பிறந்த வீட்டில் தானே குழந்தை பிறக்க வேண்டும், ஏன் அயோத்தியில் புகுந்த வீட்டில் பிறப்பானா என்று கூட கேள்வி வரலாம். அப்படி பார்த்தால் நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரில் அவதரித்தார், அதான் அவருடைய அவதார ஸ்தலம். ஆனால் உண்மையில் பார்த்தால் அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அப்பங்கோவில்ங்கிற இடம், அங்குதான் ஆழ்வாருடைய அவதாரம். அங்கிருந்து அவர் வந்து புளிய மரத்தடியில் அமர்ந்த இடம்தான் ஆழ்வார் திருநகரி. ஆனால் இதுவே அவருடைய அவதார ஸ்தலம். ஏனெனில் எந்த அவதார ஸ்தலமோ புண்ணிய பூமியோ அதை சுத்தி இருக்கும் இத்தனை தூரம் வரை அந்த ஊராகத்தான் கணக்கெடுக்கப்படும். இப்ப கயையில நாம சிராதம் பண்ண போறோம். அந்த ஒரு பாயிண்ட்ல அந்த நடுவில் இருக்கக்கூடிய விஷ்ணு பாதத்தின் கிட்டக்கத்தான் போடணுங்கிறது இல்லை. கிட்டத்தட்ட 5 மைல் சுற்றளவுக்கு எங்கு பண்ணாலும் கயா சாத்தம் தான். அதனால எல்லாமே கயா புண்ணிய பூமி. அதை போல ஆழ்வார் திருநகரிங்கிறது அப்பங்கோவிலும் சேர்ந்ததுதான். இன்னொன்னு, திருநகரி திருமங்கை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம். உண்மையில் அவர் அவதரித்தது திருக்குறையலூர், அதுவும் ரொம்ப பக்கத்தில். ஆனா அவர் அவதரித்தது இருக்கிறது நம்ம சொல்லிக்கிறதெல்லாம் திருநகரி, திருவாலி திருநகரி தான். அதனால ஒன்றும் குறையிலையே. அந்த விசினிட்டி, அந்த இடம் முழுக்கவே திருநகரி தான். சரி, இப்ப நீங்க கேட்கறது அப்படின்னா அயோத்தி முழுக்கவே ராமன் பிறந்தது தானே, ஏன் இந்த இடத்தை தான் சொல்ல வேண்டும் என்றால், இப்ப நம்மாழ்வாருடைய ஆழ்வார் திருநகரியில் இன்னொரு இடத்த அவதார ஸ்தலம்னு சொல்லி கோவில் கட்டினால் ஆராயணம் ஏற்றுக்கொள்வார்களா? மாட்டோம். ஏன்னா இங்குதான் ஆழ்வார் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறார். ஆகமப்படி பிரதிஷ்டை இத்தனாயிரம் வருடங்களாக தொழுது கொண்டு வருகிறோம். அங்குதான் உற்சவங்கள் அத்தனை நடந்துள்ளது. அதனால கண்டிப்பா அங்குதான் அது இருக்க வேண்டும். ஒரு கோயில்ங்கிறது பிரதிஷ்டை ஆகிவிட்டால் அப்புறம் இடம் மாற்ற முடியாது, அங்குதான் இருக்க வேண்டும். அப்படித்தான் திருநகரியம். எந்த கோவில், 108 திவ்யதேசங்களுமே அப்படித்தான், 10,000 கணக்கில் இருக்கக்கூடிய கோயில்களும் அப்படித்தான். அந்த ஊர் இந்த கோயில் இங்கு இருக்கும் நாள் அங்குதான் இருக்கும். ஏனால் அங்குதான் இத்தனை ஆச்சாரியர்களும் 100,000,000 ஆண்டுகளாக வந்திருப்பார்கள், பிரார்த்தனை செய்திருப்பார்கள், தியானம் பண்ணியிருப்பார்கள். அந்த இடத்துக்கு அது அத்தனை நாளே ஏற்றம். இன்னொன்னு பாருங்க, அயோத்தியில் இந்த ராமர் கோவில் இந்த இடத்தில் எத்தனையோ 1,000,000,000 ஆண்டுகளாக உள்ளது. அதுக்குன்னு அதே கருங்கல் இருக்கிறதா, அதே செங்கல் இருக்கிறதா, யாரும் அப்படி சொல்லவில்லை. ஆனால் தொல்பொருள் ஆராய்ச்சி கழகத்திலிருந்து கீழே இருக்கிற பூமியெல்லாம் தோண்டி பார்த்து இப்ப இருக்கிற இந்த இடத்துக்கு கீழே பெரிய கோயில் இருந்திருக்கிறது, சான்றுகளோடு இருக்கிறது என்று வெளியிட்டு விட்டார்கள். போருமே, 500-600 வருஷம், 700 வருஷம், 1000 வருஷத்துக்கு முன்னாடி கீழே கோயில் இருந்திருக்குனால் அது மிகவும் தொன்மை வாய்ந்தது. இதுக்கப்புறம் நம்ம யுகத்தையே மாத்தி திரேதா யுகத்தில் இந்த பாயிண்ட்ல தான் ராமன் பிறந்தாரா என்று கேட்கறதுல தேவையே இல்லை, அதுக்கு ஒரு முடிவும் வராது. ஆனால் அயோத்தி முழுவதுமே ராமனுடைய ஜென்மபூமி தான். ஆனால் ஏன் இந்த இடம்னு சொல்ல காரணம், அங்குதான் இத்தனை நூற்றாண்டுகளாக கோயில் இருக்கிறது. ஏன் அந்த கோவில் இன்னொரு இடத்துல கூடாதானால், ஆகம முறைப்படி அது கிடையவே கிடையாது. இன்ன இடத்தில்னு இடம் பார்த்து கருடனத்தை அடையாளம் காட்டி அதுக்கு எந்த மூலை தேவப்பிராச்சி எது, கிழக்கெது, வடக்கெதுன்னு பார்த்து கோவிலினுடைய பிராகாரங்களோடு அது எழுப்பப்பட்டு விட்டால் அந்த கோவில்தான் காலங்காலத்துக்கு இருக்கும். அது வடக்க இருக்கக்கூடிய தர்மம் ஆகமமாக இருக்கட்டும், தாந்திரிக முறையாக இருக்கட்டும், மாந்திரிக முறையாக இருக்கட்டும், பாஞ்சராத்திரமோ வைகானசமோ சைவ ஆகமமோ, நம்ம பாரத தேசத்தினுடைய சனாதன தர்மத்தின் எந்த ஆகமமாக இருந்தாலும் அது இடம் மாற்றுவதை ஒப்புக்கொள்ளவே செய்யாது. ஒரு இடம்தான், அங்குதான் இருப்பார். அந்த கல்லுகளை வேணும்னா கூட அப்படியே இறக்கலாம், நம்பர் போடலாம், மறுபடியும் அந்த கல்லுகளை அங்கேயே ஏற்றி விடலாம். ஏன் எத்தனை கோவில்கள், முதல்ல சின்னதா இருக்கும், கூட்டம் இருக்காது, கர்ப்பகிரகம் சின்னதா இருந்திருக்கும், பிராகாரம் சின்னதா இருந்திருக்கும், அதுக்கப்புறம் வேணும்னா நீங்க பிராகாரங்களை கூட்டிக் கொள்ளலாம், இடத்த மண்டபத்தை பெருசாக்கிக்கலாமே தவிர, சரி கொஞ்சம் வேணா மூலவர் கர்ப்பகிரகத்தில் இருக்கார், அவரை கொஞ்சம் வெளியில கொண்டு வந்து ஏழை பண்ணிட்டு பிரதிஷ்டை பண்ணி இன்னும் பெரிசா இப்ப சென்டர் பாயிண்ட நல்லா ஏற்பாடு பண்ணிட்டு பெரிசா சர்க்குலரா கோவில் கட்டிக்கலாமானால் நிச்சயமா ஒத்துக்க மாட்டார்கள். அவர் சின்ன மூர்த்தியோ பெரிய மூர்த்தியோ, அந்த சின்ன மூர்த்தி எந்த பாயிண்ட்ல இருந்திருப்பாரோ அங்கதான் திருப்ப பிரதிஷ்டை பண்ண முடியும், அங்குதான் கோயிலை எழுப்ப முடியும், அதுக்கு மேலதான் விமானம் இருக்கும், கலசம் இருக்கும். இதுல எல்லா ஆகமங்களும் ஒற்றுமையாகத்தான் சொல்லும். அதனால் அயோத்தியில் இந்த இடத்தில் தானா அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய தேவையும் இல்லை என்று நிரூபித்தும் ஆகிவிட்டது அப்படிங்கிறத தொல்பொருள் ஆராய்ச்சி கழகம் வெளியிட்டு விட்டது. இத்தனை ஆண்டுகளாக கோயில் எப்போது அங்கு இருக்கிறதோ, கீழே பூமிக்கடியிலும் இருக்கிறதோ, அப்ப அங்குதான் ராமன் பிறந்தான் என்பதைத்தான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அதுதான் உண்மையும் கூட.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.